الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور وقال الله تبارك وتعالى وإنك لعلى خلق عظيم وقال الله تبارك وتعالى وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا ظهر الربا والزنا في قرية فقد أحلوا بأنفسهم عذاب الله رواه الحاكم في مستدركه وسئلت عائشة رضي الله عنها كيف كان خلق رسول الله صلى الله عليه وسلم فقالت كان خلقه القرآن رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிகள் தபூ தாபிகள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, 1460 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் இருள் மிகுந்த ஒரு உலகமாக காட்சியளித்தது. அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற ரிசுக்குகளை அந்த ரப்பு கொடுக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் அனுகூலங்களையும் அனுபவித்துக் கொண்டு அந்த ரப்புக்கு எதிராக முழு உலகில் இருக்கக்கூடிய மக்களும் மிருகத்தனமாக அறியாண்மையாக வாழுகின்ற ஒரு காலம்தான் அந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு நேர் வழிகாட்டியாக, இந்த உலகத்துக்குரிய ஒரு சூரியனாக, இந்த உலகத்தில் உள்ள மக்களின் வலிகத்துக்கு நேர்வழி காட்டும் விளக்காக சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர்கள் படைப்பாலும் தன்மைகளாலும் மனிதனாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அந்தரங்கமான அந்த அல்லாஹுடைய தொடர்பும் மனிதர்களை விடவும் வித்தியாசமானது. அவர்களுடைய வாழ்க்கை முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக தெரிந்தது. அவர்களுடைய பிரச்சாரம் தாவத்தும் முழு மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசமான தாவத்தாக தெரிந்தது. அவர்களுடைய எல்லா வகையான பிரச்சாரங்களும் அது தொழுகையோடு சம்பந்தமாக இருக்க முடியும், அல்லது இபாதத்தோடு வணக்கமோடு சம்பந்தமான, அல்லது கொள்கை சார்ந்த அகீதா சார்ந்த அந்த பிரச்சனைகளாக இருக்க முடியும், அது சம்பந்தமான தாவாக்களாக இருக்க முடியும். எல்லா துறைகளிலும் முழு உலகத்துக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மனிதராக ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். எந்த அளவுக்கு மக்களை அவர்கள் விழிப்பூட்டுகின்றார்கள் என்றால், நீங்கள் மிருகங்களை போன்று ஆசைகளுக்கு அடிபணிந்து மனதில் வரக்கூடிய ஆசைகளை விரும்பியபடி செய்கின்றவர்கள் அல்ல, உங்களுக்கென்று வித்தியாசமான ஒரு ஆறறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அல்லாஹுவை வணங்குகின்றவர்கள், உங்களுக்காகத்தான் இந்த உலகம் உலகத்தினுடைய இவ்வளவு ஏற்பாடும் உங்களுக்காகத்தான், ஆனால் நீங்கள் உலகத்தை அனுபவிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல, உலகத்தை படைத்த ரப்ப யார் என்பதை நிரூபிப்பதற்காக அவனுடைய உண்மையான அடிமைகளாக உண்மையான அடியார்களாக வாழ்வதற்காகத்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டீர்கள் என்ற உண்மையை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக காரமாக இந்த மனித சமுதாயத்துக்கு அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய வழிகாட்டல் எந்த அளவுக்கு பிரகாசமானதாக தைரியமாக இருந்ததென்றால், குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், அந்த உத்தரவை அவர்கள் எப்படி நிறைவேற்றினால் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அந்த உத்தரவை கபூல் செய்வானோ, அதன் மூலமாக அடியார்களுக்கு சவாபுகளையும் சுவர்க்கத்தையும் கொடுப்பானோ, நரகிலிருந்தும் அவனுடைய இக்காபுகள் தண்டனைகளில் இருந்தும் பாதுகாப்பானோ, அந்த எல்லா வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள். குர்ஆனிலே உத்தரவு வருகின்றது, தொழுங்கள், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆனில் கட்டளை வருகின்றது. ஆனால் அதனை எப்படி தொழ வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் அமைகின்ற தொழுகை எப்படி, அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையினால் செய்து காட்டுகின்றார்கள். தக்பீர் கட்டுவது எப்படி, ருக்குக்கு போவது எப்படி, நிலையில் இஃதிலாலில் என்ன ஓதுவது, சுஜூதுக்கு குனிவது எப்படி, தஷஹுதில் அத்தஹியாத்தில் எப்படி உட்காருவது, என்ன ஓதுவது, அனைத்தையும் மிக தெளிவாக உம்மத்துக்கு சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி. உலகத்தில் யாருக்கும் இந்த வார்த்தையை பாவிக்க முடியாது, அந்த அளவுக்கு தைரியமும் உத்தரவாதமும் யாருக்கும் கிடையாது. நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அது போன்று தொழுங்கள், நான் தொழுவது போன்று நீங்கள் தொழுதால் அந்த தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் கபூல் செய்வான். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தைரியமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். மறுபக்கமாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 9ஆவது ஆண்டு ஹஜ்ஜுடைய கடமை, 8ஆவது ஆண்டு ஹஜ்ஜுடைய கடமை, 10ஆவது ஆண்டு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள். போக முன்பே சஹாபாக்களுக்கு ஏலான் செய்யப்படுகிறது, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக தயாராக இருக்கிறீர்களோ அல்லது ஆயத்தமாக முடியுமோ அனைவர்களும் என்னுடன் ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள். ஏன், சிலவேளை இந்த ஆண்டுக்கு பிறகு நான் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கலாம், இந்த ஆண்டுதான் என்னுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கலாம், முடியுமான அனைவர்களும் என்னுடன் ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள். ஏன், ஹஜ்ஜை எப்படி செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானோ, உம்ராவை எப்படி செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானோ, தவாஃபையும் அரபாவில் தரிப்பதையும் முஸ்தலிஃபாவுடைய இரவில் கழிப்பதையும் மினாவுடைய நாட்களை செலவழிப்பதையும் இஹ்ராமுடைய பேணுதல்களையும் தவாஃபையும் சையையும் எப்படி செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானோ அந்த முறையை நான் கற்பிக்க போகிறேன். சொல்கிறார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ்ஜு உம்ராக்களுடைய கிரியைகளை என்னிடம் படித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு அத்தாட்சி தான் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக பெரிய பெரிய விஷயங்களை மட்டும்தான் இதர மார்க்கங்களில் சொல்லிக் கொடுப்பார்கள், சின்ன சின்ன விஷயங்களை அவரவர்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ப செய்யட்டும் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அப்படி அல்ல, அனைத்துக்கும் வழிகாட்டல். யாரும் எதையும் அவருடைய இஷ்டப்படி செய்ய முடியாது. அனைத்தின் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தை சம்பாதிக்கலாம், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை சம்பாதிக்கலாம். எந்த அளவுக்கு வாயில் வரக்கூடிய எச்சியை துப்ப போகிறார், எச்சிலை உமிழப் போகிறார், எப்படி உமிழ வேண்டும், நேரே முன்னால் துப்ப வேண்டாம், அது அல்லாஹ்வுடைய திசையாக இருக்கிறது, வலது பக்கம் துப்ப வேண்டாம், மலக்குகள் கண்ணியமான மலக்குகள் இருக்கிறார்கள், இடது பக்கம் துப்புங்கள் அல்லது துப்பி காலுக்கு கீழால் மிதித்து விடுங்கள் என்ற வழிகாட்டலை கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த மதத்திலேயாவது வெளிவாசலுக்கு டாய்லெட் போகின்ற ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார்கள், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த காலை வைத்து பைத்துல் கலாவுக்கு டாய்லெட்டுக்கு போக வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எந்த கடத்தினால் துப்புரவு செய்ய வேண்டும், தண்ணீரா அல்லது கல்லா, துப்புரவு செய்து முடித்ததற்கு பிறகு வெளியிலே வரும்போது என்ன காலை வைக்க வேண்டும், அப்பொழுது அல்லாஹுவை புகழ்வதற்காக சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, கை எவ்வாறு துப்புரவு செய்யப்பட வேண்டும், அனைத்தையும் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 23 வருஷ கால அவர்களுடைய பணியின் இந்த காலகட்டத்துக்குள் மிக தெளிவாக செய்து கொடுக்கின்றார்கள். இதனால் தான் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்படுகிறது, யஹூதிகள் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது இந்த மார்க்கத்தை குத்தி காட்டுவதற்காக யூதர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதரத் சல்மான் பாரசீரத்தில் உங்களுடைய நபி, உங்களுடைய தோழர் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருவருப்பான விஷயங்களையும் சொல்லித் தருகிறார்களா என்று சிரிப்புடன் கேட்கும் போது ஹதரத் சல்மான் பாரசீ ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷை ஹத்தல் கிராஆ, முழு விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்பித்துட்டாங்க, எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு என்றால் அருவருப்பான விஷயங்களை கூட எவ்வாறு துப்புரவு செய்ய வேண்டும் அதற்கு கூட வழிகாட்டல் படிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவில்லாமல் இருட்டில் இருப்பவர்கள் அல்ல இந்த உம்மத், இந்த உம்மத் தெளிவில் இருப்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபி சொல்கிறார்கள். இதனால் தான் சொன்னார்கள், கடைசி காலகட்டத்திலே சொல்கிறார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் எவ்வாறு உலகத்தில் விட்டு போகிறேன் என்றால் பாதி மார்க்கத்தை சொல்லி பாதியை விட்டல்ல, அல்லது அரைகுறையான ஒரு மார்க்கத்தை சொல்லி விட்டல்ல, மிக திட்ட தெளிவான ஆதாரத்துடன் கூடிய ஒரு மார்க்கத்தை தந்து விட்டு செல்கிறேன். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது என்றால், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று என்றால் முழுக்க முழுக்க எல்லா அம்சங்களும் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்து உங்களுக்கு ஒரு நேரான பாதையை காட்டிவிட்டுத்தான் நான் உலகத்தை விட்டு மறைகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வணக்கம் எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டித் தருகிறார்கள், உடல் சுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டித் தருகிறார்கள், உளப்பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கின்றார்கள், நோன்புடைய காலம் எப்படி, செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தில் இருந்து அனைத்தையும் அவர்களை அனுபவிப்பதா அல்லது ஏழைகளுக்கு கொடுப்பதா, கொடுப்பதாக இருந்தால் எவ்வளவு எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும், அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக வாழ்க்கையினுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தேவை, பஜாருடைய அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டுகின்றார்கள்.
உலகத்தில் இனப்பெருக்கத்துக்காக, உலகத்திலே ஹலாலான சந்ததிகள் உருவாகுவதற்காக திருமணம் தேவை. திருமணத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வராமல் சந்தோஷமான குடும்பத்தை அமைக்க என்ன வழி, அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். குற்றம் செய்கின்ற மனம் யாருக்கு வரும், அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவம் என்ன, குற்றம் செய்தவர் இனி குற்றம் செய்யாமல் இருப்பதற்காக என்னென்ன குற்றங்களுக்கு எப்படி தண்டிக்க வேண்டும், ஆட்சி எப்படி அமைய வேண்டும், ஒரு கிராமம் எப்படி அமைய வேண்டும், நகரம் எப்படி அமைய வேண்டும், அனைத்தையும் அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபான்மையாக முஸ்லிம்கள் ஒரு பகுதியில் வாழும் போது எப்படி வாழ வேண்டும் என்றும் காட்டிக் கொடுத்தார்கள். பெரும்பான்மையாக முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மட்டும் வாழும் நாடுகளில் எப்படி இருக்க வேண்டும், அதனையும் அல்லாஹுடைய தூதர் காட்டிக் கொடுக்கின்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவிலே வாழ்ந்த காலம் மிகவும் பலகீனமாக, முஸ்லிம்கள் எந்த வகையிலேயும் பலம் இல்லாத, பலம் குன்றிய சிறுபான்மையினர்கள், பெரும்பான்மை மிகைத்த ஒரு சூழலில் வாழ்கிறார்கள். மக்காவுடைய காலம் 13 வருஷ காலம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பதவியேற்றதற்கு பிறகு இருந்த 23 வருஷங்களிலும் 10 வருடம்தான் பெரும்பான்மை நாட்டிலே வாழுகின்றார்கள். 13 ஆண்டுகள் சிறுபான்மையாகத்தான் மக்காவிலே அவர்கள் வாழுகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றிகள் எல்லாம் கிடைத்த பிறகு பழைய காலத்தை ஞாபகம் செய்தான். முஸ்லிம்களை மக்காவிலே சிறுபான்மையாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடக்கும் போது பயந்து 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 என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, சொத்துக்களுக்கு என்ன ஆகிவிடுமோ, உயிருக்கு என்ன ஆகுமோ, பெண்களுடைய மானத்துக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயந்து பயந்து இருந்த காலத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். பூமியிலே பலகீனர்களாக கருதப்பட்ட சின்னொரு தொகை, 100 இத்தனை வீதம் குஃபார்கள் தான் அதிகம் மக்காவிலே இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் மிக சிறிய ஒரு தொகை வாழுகின்றார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தீங்கன்றத ஞாபகம் பண்ணி பாருங்க, எப்படி இருந்தீங்க. தகாஃபூன ஐய தகத்தஃபக்கும் الناس, மக்கள் உங்களை பறவைகள் தானியத்தை எடுத்துக்கொண்டு போவதை போன்று, அல்லது ஒரு ஒரு மிருகம் இன்னொரு ஒரு பொருளை பறித்தெடுப்பதை போன்று உங்களை கண்ட இடத்தில் பறித்து கொண்டு விடுவார்களோ, ஏதும் ஆபத்துகளை விளைவித்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டு இருந்தீர்களே, அந்த காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த காலத்தில் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், وَأَيَّدَكُمْ بِنَصْرِهِ, உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுத்தான், அவனுடைய உதவியை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தினான், உறுதிப்படுத்தினான். وَرَزَقَكُمْ مِنَ الطَّيِّبَاتِ, சிறுபான்மையாக இருந்தாலும் ஹலாலான உணவை மக்காவில் வைத்து உங்களுக்கு கொடுத்தான். لَعَلَّكُمْ تَشْكُرُونَ, இவ்வளவு பெரிய காபிர்கள் 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகரிக்கின்றது, நாளுக்கு நாள் அட்டகாசம் அதிகரிக்கிறது, நாளுக்கு நாள் நோயினைகள் அதிகரிக்கிறது. இதற்கு மத்தியில் அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறானே, நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அப்படியான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தில் நாம் இருக்கின்ற இன்றைய சூழலில், நாம் இருக்கின்ற இன்றைய நிலையில், நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் என்னொரு பயங்கரமான அச்சமான சூழலுக்குள் அகப்பட்டிருக்கின்றோமோ, என்னொரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமோ, இதற்குரிய வழிகாட்டலை அந்த அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நிலைமைகளில் எப்படி நடக்க சொன்னார்கள் என்பதை அலசுவது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், மும்மின்களுக்கு வரக்கூடிய எல்லா வகையான சோதனைகளும், மூமின்களுக்கு வரக்கூடிய எல்லா வகையான சோதனைகள் சோதனைகளும் சாதாரண தலைவலி முதல் அவர்களில் வரக்கூடிய இறப்பு வரை, சாதாரண நஷ்டம் முதல் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படுவது வரை, சாதாரண இழப்பு முதல் அவர்களுடைய பெண்கள் அனைவர்களுடைய கற்புகளும் சூறையாடப்படுவது வரை, அனைத்து நஷ்டங்களும் அனைத்து பிரச்சனைகளும் எதனால் ஏற்படுகிறது என்றால், பகிரங்கமாக அல்லாஹுக்கு மாற்றமான பாவங்கள் நடப்பதனால். பாவங்களினுடைய விளைவுகளையே அநேகமானவர்கள் அனுபவிக்கிறார்கள். குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துகள் இதனை தெளிவுபடுத்துகின்றது. குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு முசீபத்தும் சின்னொரு தலைவலியாக இருந்தாலும், பாரிய ஒரு நோயாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், அச்சமாக இருந்தாலும், தொழில் செய்ய முடியாத நிலை அல்லது தொழிலில் முட்டுக்கட்டை, வருவாய்கள் குறைபாடு, அனைத்து முசீபத்துகளும் ஏற்படுவது எதனால் என்றால், பபிமா கசபத் ஐதீகும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகளினால் தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கரங்களினால் செய்கின்ற எல்லா பாவத்துக்குமாக இந்த நிலைமைகள் ஏற்படுவதில்லை. அதிகமானதை ரப்பு மன்னித்து போடுகின்றான், அதிகமானதை மன்னிக்குகின்றான். சில சில பாவங்களுக்காக பாவத்தின் காரத்தை உணர்த்துவதற்கு இப்படியான நிலைமைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவதாக குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த தாபிஈங்கள் தபூ தாபிஈங்களாக இருக்கட்டும், இந்த அனைவர்களும் ஏதாவது ஒரு நிலைமை, வித்தியாசமான நிலைமை வரும்போது, தனிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், ஊருக்கு நாட்டுக்கு வரக்கூடிய பொதுவான நிலைமையாக இருந்தாலும், உடனடியாக உணர்வார்கள், ஏதோ ஒரு பாவம் ஒன்று எங்களால் நடந்திருக்கிறது. ஹதரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவார்கள், ஹதரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னால ஏதாவது ஒரு பாவம் நடந்தால், என்னால ஏதாவது ஒரு தவறு, அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு செயல் நடந்துவிட்டால், அதனுடைய தாக்கத்தை நான் ரெண்டு இடங்கள்ல அவசரமாக பார்த்துருவேன். முதலாவது என்னுடைய மனைவியில் பார்ப்பேன், இரண்டாவது என்னுடைய வாகனத்தில் பார்ப்பேன். என்னோடு உகப்பாக இருந்த, அன்பாக இருந்த, எனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த மனைவி திடீரென்று என்னுடன் பிரச்சனைப்படுவாள், முகப்பத்தை இல்லாமல் போகும், எங்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் வரும், வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உருவாகும். நான் விளங்கிக் கொள்வேன், என்னால ஏதோ ஒரு பாவம் நடந்துருச்சு, அதனால என்னோட இவ்வளவு காலமும் முஹப்பத்தாக வாழ வச்ச அல்லாஹ்வை பாவம் செய்து நான் முறித்துக் கொண்டதனால், இப்பொழுது அந்த அல்லாஹ் என்னையும் மனைவியையும் முறுக வைத்திருக்கிறான், எனக்கும் அவளுக்கும் இடையில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். திடீரென்று ஒட்டகத்தில பிரயாணம் செய்வேன், குதிரையில பிரயாணம் செய்வேன், கழுதையில பிரயாணம் செய்வேன், வளமையாக நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் போய் சேர்கின்ற அந்த வாகனம் திடீரென்று உட்கார்ந்துடும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் எழும்பாது. என்னவென்று பார்த்தால், இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்திய அல்லாஹுக்கு நான் மாறு செய்து விட்டேன். வாகனம் இருந்த பலிக்கு உள்ள இடத்துக்கெல்லாம் போயிட முடியாது, வாகனத்தை அல்லாஹ் அடியானுக்கு வசப்படுத்தணும். அதனாலதான் வாகனத்தில் ஏறி ஒரு பிரயாணத்தை தொடங்கும் போது ஒரு துஆ ஓதுவது சுன்னா, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு படைத்து வசப்படுத்திய அல்லாஹ்வை நான் துதிக்குகின்றேன். வாகனத்தை வசப்படுத்தினான், நான் ஏறி அந்த வாகனம் என்னை சுமந்து கொண்டு போகிறதே, அல்லாஹ் வசப்படுத்தாவிட்டால் இந்த வாகனம் என்னை கொண்டு செல்ல முடியாது. அல்லாஹுக்கு மாற்றம் செய்ததனால் அந்த வாகனம் எனக்கு இசைவாக செயல்படுவதில்லை. சொல்வார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மனைவியுடன் பிரச்சனை வந்தாலும், எனது வாகனம் எனக்கு தோதுவாக இல்லை என்றாலும், நான் அதிகமாக இஸ்திக்பார் செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் தவறு செய்து விட்டேன், உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகின்றேன், தவறுதான் எங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது, இஸ்திஃபார் செய்தால் அந்த பிரச்சனை உடனடியாக நீங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே போன்று பார்க்கிறோம் ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் ஜஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூட சியரில் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், சில மாதங்களாக எனக்கு தஹஜ்ஜுத் தொழுகை தவறி போய்விட்டது. தஹஜ்ஜுத் தொழ முடியாது, தஹஜ்ஜுத்துக்கு கண் திறக்குவதே பாரமாகிவிட்டது. எழும்பினாலும் படுக்கையில் இருந்து எழும்ப முடியாது, படுக்கையில் இருந்து எழும்பினாலும் தக்பீர் கட்டுவதற்குள் என்னவோ வேலைகள் வந்து தஹஜ்ஜுத் தொழுகை தப்பி போய்விடும். பல மாதங்கள் தஹஜ்ஜுத் இல்லை. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நல்லவைகள் விடுபடும் போது ஆச்சரியமாகும். நமக்கு ஃபர்து தொழுகை விடுபட்டாலே கவலை வராதவர்கள், ஜும்மாவை தொழுவதே பெரும் பாக்கியம் என்று நினைப்பவர்கள், ஜும்மா தொழுதால் போதும் ஃபர்து தொழுகை அவசியம் இல்லை என்று கருதும் நாம், எங்களுக்கு எங்கே தஹஜ்ஜுத் விடுபட்டால் கவலை வரப்போகிறேன். ஃபுலைல் இப்னு இயாதுக்கு ஆத்திரமாக இருக்குது. சிந்திக்கிறார்கள், என்னால என்ன பாவம் நடந்துச்சு, நான் என்ன பாவம் செய்தேன். ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு நாள் மஸ்ஜிதிலே அவர்கள் மஸ்ஜிதை விட்டு வரும்போது ஒரு மனிதரை பார்த்தார்கள். அந்த மனிதன் அழுது அழுது துவா செய்து கொண்டிருந்தான். இவர் உள்ளத்தால் நினைச்சாரு, இந்த மனிதன் முகஸ்துதிக்காக மக்களுக்கு காட்டுறதுக்கு அழுகிறான். ஒரு மனிதனை பார்த்து தப்பெண்ணம் கொண்டதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மாதங்களினுடைய தஹஜ்ஜுதை பறித்து விட்டான். இதை விட அதிசயம் என்னவென்றால், பின்னால் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறக்குகின்றார் அல்லாமா அபூ சுலைமான் அத்தாரானி ரஹ்மஹுல்லா. குறிப்பிடுகின்றார்கள், ரஹிமல்லாஹு அஸ்லாஃபனா, எங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர்கள் கொஞ்சமான பாவம் செஞ்சதனால், பாவம் செஞ்சது குறைவு, அதனால் ஏதாவது ஒன்று நிகழும் போது உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பாவத்தால தான் இந்த விளைவு என்று. நாம் திரும்பிய பக்கமெல்லாம் பாவம் செய்வதனால் எந்த பாவத்தினால் எந்த முசீபத்து வருகிறது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஆகப்பெரிய முசீபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் அபூ சுலைமான் அத்தாரானி. அதிலிருந்தும் 600 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற எங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுபோன்று மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா நிலைமைகளும் அடியார்களுடைய பாவத்தின் விளைவுதான். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இருக்கின்றது, ஹசனான தரத்தில் இருக்கும் ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், நோயின் காரணத்தினால் மனிதனுடைய உடம்பில் ஒரு நரம்பு துடிக்கிறது அல்லது அவனுடைய கண் திடீரென்று துடித்துக் கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா விதம்பிஹி, அந்த நரம்பு தானாக துடிக்கல, கண் தானாக துடிக்கல, அவர் செய்த ஒரு பாவத்துக்காக அது துடிக்கிறது. உடம்பில் இருக்கிற நரம்பு துடிப்பும் வித்தியாசமான துடிப்பும் கண்கள் வலியினால் துடிப்பதும் கூட அடியான் செய்த பாவத்தினுடைய விளைவுதான் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு நோவினை வருகிறது, ஒரு முஸ்லிமுக்கு கவலை வருகிறது, ஒரு முஸ்லிமுக்கு பதட்டம் வருகிறது, ஒரு முஸ்லிமுடைய காலி முள்ளு குத்துகிறது, முள்ளு தைக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவைகளெல்லாம் அந்த அடியானை மன்னிப்பதற்கு அல்லாஹ் செய்கின்ற ஏற்பாடு. ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா, அந்த நிகழ்வுகள் மூலமாக இந்த அடியாருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே பாவங்கள் தான் திரும்பி வந்து எங்களை பயமுறுத்துகிறது. இதனால் தான் நம்முடைய முன்னைய உலமாக்கள் சொல்வார்கள், மனிதன் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்துக்கு தௌபாவும் இஸ்திஃபாரும் செய்யாமல் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு குட்டியை வளர்ப்பது போன்றாம். வீட்டுக்குள்ள பாம்பு குட்டிய வளர்த்த என்னாகும்? அந்த பாம்பு சின்ன பாம்பாக இருக்கும் போதும் கடிக்கலாம், நாளடைவில் அது பெரியதாக மாறி இரவில் தூங்கும் போது கடிக்கலாம், சாப்பிடும் போது கடிக்கலாம், கடித்துக் கொண்டிருக்கும் போது கடிக்கலாம், வெளிச்சத்தில் கடிக்கலாம், இருட்டில் கடிக்கலாம். பாம்பை வீட்டில் வைத்துக் கொண்டிருப்பது எப்படி ஆபத்தோ, இது போன்று ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதற்குரிய தௌபா செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. வாழ்க்கையில் எங்கு எந்த பிரச்சனையை கொண்டு வருமோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்றான், இப்படியான பயமான சூழ்நிலைகள் உருவாகுவது உங்களுடைய பாவங்களினால் தான், பாவங்களினால் தான், வேறு ஒன்றுமே அல்ல, பாவங்கள் தான் அதற்கு காரணம். சூரத்து நஹ்ல் அத்தியாயம், இந்த அத்தியாயத்திலே ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். சுதந்திர காற்றை சுவைத்துக் கொண்டிருந்த அந்த கிராமம் தாராளமாக சம்பாதித்து குடும்பங்களுடன் உண்டு மகிழ்ந்து வாழ்ந்த அந்த கிராமம் அச்சமோ பயமோ இல்லாமல் நடு நிசையிலும் இறங்கி பயமில்லாமல் தைரியமாக சென்று கொண்டிருந்த அந்த மக்கள், பயம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்த அந்த மக்கள், அவர்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக புரண்ட ஒரு சரித்திரத்தை சூரத்து நஹ்லிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ஒரு கிராமத்தை உதாரணத்துக்கு சொன்னான், ஒரு கிராமத்தை உதாரணமாக சொல்லுகிறான். ஏன் குர்ஆனில் ஒரு கிராமத்தை பற்றி சொல்லணும்? பின்னால் இருக்கிற நமக்கு அது போன்ற கிராமமாக நமது கிராமம் மாறாமல் இருக்க அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த கிராமத்திலே உள்ள மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக மன நிம்மதியாக இருந்தார்கள். ஆமினத்தம் முத்மஇன்னா, பாதுகாப்புள்ளவர்களாக மன நிம்மதியுள்ளவர்களாக அச்சமோ யாருடைய எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சுபஹானல்லாஹ், ரிஸ்குடைய ஏற்பாடு, யதீஹா ரிஸ்குஹா ரஹதம் மின் குல்லி மக்கான், எந்த கஷ்டமும் இல்லாமல் திரும்புற பக்கம் எல்லாம் எல்லா வழிகளினாலும் ரிஸ்குடைய ஏற்பாடு, உணவா தண்ணீரா உடுப்பா வீடு கட்டணுமா கட்டண தேவைகளா உலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்துக்கும் பெயர் ரிஸ்க். ரிஸ்குடைய வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுத்திருந்தான். இவர்கள் அந்த நியமத்துகளை பாவங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள், பாவங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவு என்னாச்சு? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கிராமத்தில் இருந்த நியமத்தை பிடுங்கி எடுத்து அதற்கு பதிலாக இரண்டு உடைகளை ஆடைகளை அவர்களுக்கு அனுமதித்தோம். முதலாவது பஞ்சம், இரண்டாவது அச்சம். அச்சம் என்ற ஆடையையும் பயம் என்ற ஆடையையும் அதே போன்று பட்டினி என்ற ஆடையையும் அவர்களுக்கு அனுபவித்து அதை அவர்களுக்கு அனுபவிக்க செய்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? சும்மா எங்களுக்கு கோபம் வரல. அவர்கள் செய்த மோசமான பாவங்களினுடைய விளைவுதான் அது, மோசமான பாவங்கள். இவைகள் எல்லாம் நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவே நாம் அனைவர்களும் அண்மை காலமாக இரண்டு மூன்று வருட காலமாக திடீரென்று எமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக எழும்பியிருக்கும் அந்த கருத்துக்களை, எதிரான அந்த சத்தங்களை, எதிரான அந்த சிந்தனைகளை, அவைகளை சாமானியமான சாதாரணமாக ஒன்றாக பார்த்து நாங்கள் அர்த்தம் இல்லாதவர்களாக, உணர்வில்லாதவர்களாக, அல்லது அதை பற்றி ஒரு தூர சிந்தனை இல்லாதவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்துவிட முடியாது. அந்த சப்தங்கள் அவர்களில் இருக்கும் எதிர்கால வாலிபர்களுடைய உள்ளத்திலும் ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுத்துகிறது. நாம் ஒன்று பழகுவது அவர்கள் இருக்கக்கூடிய முதியவர்களுடன், வயதானவர்களுடன், அவர்களுடைய வாலிபர்கள், அவர்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்திலும் ஒரு பயங்கரமான சிந்தனையை, முஸ்லிமை பற்றி முஸ்லிம் ஒரு பயங்கரவாதி, முஸ்லிம் ஒரு கெட்டவன், முஸ்லிம் சேர்ந்து பழகுவதற்கு தகுதியானவன் அல்ல, நமது விரோதி என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திவிட்டால் நமக்கு பிறகு வாழும் நமது பிள்ளைகள், நமது சந்ததிகளின் இருப்பே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். இதனால் அனைவர்களும் தூர நோக்குடன் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் இது. அது எவர் காரணமாக இருக்க முடியும்? எவரும் காரணமாக இருக்க முடியும். அவர்தான் காரணம், இவர்தான் காரணம், அவன் தான் காரணம், இவன் தான் காரணம். அவரை மாற்றினால் இது சரிவரும், இவரை மாற்றினால் அது சரிவரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் தலைவலிக்கு தலையணியை மாற்றினதை போல. தலைவலிக்கு மாத்திரை குடிக்கணுமே தவிர, மருத்துவம் செய்யணுமே தவிர தலையணைய மாற்ற முடியாது. தலைவலியது இப்படியாக நிம்மதியாக அமைதியாக இந்த முஸ்லிம் சமூகம், அடுத்த மக்களுடைய பார்வையில் கண்ணியமான ஒரு சமூகமாக, இந்த முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெரியவர்களை மதித்த ஒரு சமூகமாக, கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்த நாம் திடீரென்று பயங்கரவாதிகளாக, மோசடிக்காரர்களாக, இந்த நாட்டை ஆக்கிரமிப்பவர்களாக, இந்த நாட்டின் சொத்துக்களை சூறையாடியவர்களாக பார்க்கப்படுகிறோம் என்றால் என்ன நடந்தது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கும் மேலால் சிலருக்கு ஒரு குருட்டு தைரியமும் இருக்கிறது. எந்த நிலைமையையும் நாம் சமாளிக்கலாம். ஏன், எங்களிலே தைரியம் இருக்கிறது, வாலிபர்கள் இருக்கிறார்கள், எமது ஊரில் இருப்பவர்கள் எதற்கும் முகம் கொடுத்து விடுவார்கள், அடித்து புரட்டுவோம், அடித்து விரட்டுவோம். இதெல்லாம் தூர நோக்கில்லாத பலருக்கு வரக்கூடிய சிந்தனைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக சிந்திப்பவர்கள் கதைப்பவர்களுக்கும் ஒரு விடயத்தை நாம் கட்டாயமாக உணர்த்த வேண்டும். எதுவரைக்கும் முன்னிற்க போகிறோம், எதுவரை சண்டை பிடிக்க போகிறோம், எதுவரை விரட்டப் போகிறோம், எதுவரை போராடப் போகிறோம்? வேண்டுமாக இருந்தால் 600 பேர் வாழக்கூடிய ஒரு மஹல்லாவில் 100 பேர் தைரியசாலிகள் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க, அந்த 100 பேரில் 10 பேர் உயிரிழந்து 900 பேரும் ஜெயிலுக்கு சென்றால் எஞ்சி இருப்பவர்கள் யார் என்று சிந்தித்து பாருங்கள். எஞ்சி இருப்பவர்கள் வயதாளிகள், நோயாளிகள், சிறுவர்கள், வீட்டிலே பெண்கள், அவர்களுடைய நிலைமை என்னவாகும்? அவர்களுடைய நிலைமை என்னவாகும்? இதற்கு முன்னால் நமது பக்கத்து நாடுகளிலே நடந்த நிகழ்ச்சிகளில் எவ்வளவு கவலையான இருண்ட வரலாறுகள் இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தணும். நமது பக்கத்திலே இந்தியா இருக்கிறது, அங்கிருந்து ஒரு முஸ்லிம் நாடு பிரிந்து செல்கிறது பாகிஸ்தான். கலவரம் வெடித்தது, சுமாராக 2 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். தைரியசாலிகள் இறங்கி போராடினார்கள், சண்டை செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள், கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். எஞ்சியவர்கள் யார்? ஒவ்வொரு கிராமங்களிலும் பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள், ஆண்களுக்கு முன்னாலேயே கற்பழிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய வயிற்றிலே இந்து பிள்ளைகள் உருவானார்கள். சரித்திரம் இது. எத்தனையோ மஸ்ஜிதுகள் கோயில்களாக மாற்றப்பட்டு மஸ்ஜிதில் இருந்த இமாமையே பூசாரியாக மாற்றினார்கள். இது இந்தியாவுடைய சரித்திரம். இவைகளை ஏன் சொல்லுகிறோம் என்றால், குருட்டு தைரியத்தை கைவிட்டு எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை சிந்திக்காமல் பிழையான வழிகளில் இதற்கு மருத்துவம் தேடி போய் அநியாயமாக அநியாயமாக பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்கத்தான் இந்த சரித்திரங்களை மேலோட்டமாக ஞாபகப்படுத்துகிறோம். எவ்வளவு சோகமான கதைகளை வரலாறு பதிந்திருக்கிறது. 100-200 வருடங்களுக்கு முன்னால் அல்ல, அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நமது பக்கத்து நாட்டில் நடந்த நிகழ்ச்சி இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நமக்கு எந்த தைரியசாலிகளாலும் உதவி வரப்போவதில்லை, எந்த ஆயுதமும் உதவியை கொண்டு வரப்போவதில்லை, எந்த அமைச்சரும் நமக்கு பாதுகாவலர் இல்லை, எந்த படித்தவரும் நம்மை பாதுகாக்கும் அந்த தைரியம் உள்ளவர்கள் இல்லை. நம்மை பாதுகாப்பது அல்லாஹ் மட்டுமே, வேறு யாரும் பாதுகாப்பு கிடையாது. இதனால் ஒவ்வொருவர்களும் சிந்திக்கணும், இப்படியான நிலைமைகள் பாவங்களினால் வருகிறது என்றால் அந்த பாவங்கள் எது? இதுதான் புத்திசாலியுடைய பார்வை. அந்த பாவங்களுக்கு நானும் காரணமா, நானும் சேர்ந்துதானா அந்த பாவத்தை செய்தேன்? அப்படி என்றால் நான் எப்பொழுதே விட்டு தௌபா செய்தால் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு இறக்கி இருக்கும் இந்த கருப்பான முகில்களை மாற்றி அதாவுடைய அடையாளங்களை நீக்க போதுமானவன் தானே? அல்லது எனது குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார், எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரை போய் நாம் இந்த பாவத்திலிருந்து தடுப்போமே. பாவங்களினுடைய வகைகளை சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு பாவம். தொழுகையை கலா செய்பவர்கள் வேறு, தொழுகையில் கவனம் இல்லாதவர்கள் வேறு, நாலு வக்து தொழுபவர்கள் வேறு, மூன்று நேரம் தொழுபவர்கள் வேறு, கிடைத்த நேரத்தில் தொழுபவர்கள் வேறு, ஜும்மாவுக்கு கூட கடைசி நேரத்தில் வருபவர்கள் வேறு. இவர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் சின்ன பாவங்கள் என்று. தொழுகையை விடுவது மிக பெரும், மகா பெரும் குற்றம் அல்லாஹ்விடத்தில், மாபெரும் குற்றம். இது மட்டுமல்ல, வட்டி என்பது ஒரு சாதாரண பொருளாக வியாபாரம் பூண்டு பல பேருக்கு மாறியிருக்கிறது. வட்டியை பகிரங்கமாக எடுக்கின்ற காலம், வங்கிகளில் வங்கிகளின் வரிசைகளில் பெண்கள் நிற்கிறார்கள், நகைகளை கொண்டு போய் அடகு வைத்து வட்டி முறையில் கடன் வாங்க. வியாபாரிகள் வங்கிகளில் இருந்து ஓடி பாஸ் பண்றாங்க, ஹராம். யார் ஹலால் என்றால், ஆனால் அது ஹராம் என்று சொன்னால் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்வியை புத்திசாலித்தனமாகவும் நினைக்கிறார்கள். அங்கு கடன் பெறவில்லை ஆனால் யாரு நமக்கு கொடுப்பாங்க? இது ஒரு கேள்வி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டியில் சம்பந்தமுள்ள 100க்கு 90% தேவைக்காக கடன் வாங்கியவர்கள் அல்ல, பேராசைக்காக கடன் வாங்கியவர்கள். அவனை போன்று நானும் வீடு கட்டணும், அவர் கல்யாணம் கொடுத்தது போல நானும் கொடுக்கணும், அவர் மகளுக்கு தங்கம் கொடுத்தது போல நானும் கொடுக்கணும், அவரை போல வருமானம் எனக்கும் வரணும். மற்றவனை பார்த்து ஆகாயத்திலே பறக்க நினைக்கிறவர்கள் தான் சாதிக்க முடியாமல் வட்டியில் சம்பந்தப்படுகிறார்கள். இஸ்லாம் பேராசைக்கு மருத்துவம் செய்யாது, தேவையுள்ளவர்களுக்கு மருத்துவம் செய்திருக்கிறது. தேவையுள்ளவர்கள் மட்டுமென்றால் ஜகாத்து பணமே போதும் அவர்களுடைய தேவைகளை அடைக்க. எங்கு வட்டி பரவுகிறதோ அங்கு விபச்சாரமும் பரவ ஆரம்பிச்சிடும். வட்டி தொடர்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு விபச்சாரம் ஒரு அச்சமாக இருக்காது. இருப்பினும் தனிமைப்படும் போதும், வெளியூர் போகும் போதும், அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கின்ற இடத்திலும் அவர்கள் விபச்சாரத்தில் சம்பந்தப்படுவார்கள். பயந்து கொள்ளுங்கள், இந்த ரெண்டு பாவங்களும் ஒரு ஊரில் வெளியில் தெரியும்படியாக நடக்குமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். முஸ்தத்ரக் ஹாகிம்ல இருக்கிறது, இதா வஹர ரிபா வஸ்னா, சஹிஹான ரிவாயத், விபச்சாரமும் வட்டியும் வெளிப்படையாக ஃபீ கரியத்தின், ஒரு கிராமத்தில் வெளிப்படையாக தெரிந்தால், ஒளித்தொளித்தல்ல, கள்ளத்தனமாகவல்ல,
தைரியமாக வட்டியில் சம்பந்தமாகிறவர்கள் வட்டி எடுக்கிறார்கள், வட்டிக்கு காசு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். விபச்சாரத்துக்குரிய கதவுகள் திறந்தது திறந்து விடப்பட்டிருக்கிறது என்றால் ஃபக்கது அஹல்லௌ அன்ஃபுஸஹும் ஃபக்கது அஹல்லௌ பி அன்ஃபுஸஹும் அதாவல்லாஹ் அல்லாஹ்வுடைய அதாபை அவர்களுடைய கரங்களினாலே அவர்கள் ஊருக்குள் இறக்கிக் கொள்கிறார்கள். எங்கேயோ போய்கொண்டிருந்த அதாவது ஊருக்குள்ள இழுத்தெடுப்பவர்கள் தான் வட்டிக்காரர்களும் விபச்சாரகர்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காரணத்தை புரிந்து கொண்டும் இப்படியான பாவம் இப்படியான நிகழ்வுகள் ஏற்பட காரணம் இந்த கொடூரமான பாவங்கள் தான். பாவங்களை கண்டும் அதை எதிர்க்கவோ தடுக்கவோ சொல்லவோ யாருக்கும் தைரியம் இல்லாமல் இருப்பதுதான் இப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு காரணமாகும். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியான நிலைமைகளில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மூன்றில் ஏதாவது மூன்று படித்தரங்கள் இருக்கிறதே அந்த மூன்று படித்தரங்களில் ஏதாவது ஒன்றை செய்யணும். முதலாவது படித்தரம், உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து வானம் பூமியில் உள்ள பரக்கத்துடைய கதவுகளும் திறக்கப்பட்டு அச்சமும் போய் தொழில் பஞ்சமும் போய் வறுமையும் நீங்கி பரக்கத்தாக வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் உங்களுடைய ஈமானை கல்புகளை அல்லாஹுடன் தொடர்பு படுத்தி எல்லா பாவங்களையும் விட்டு தக்குவாதாரிகளாக மாறணும். முதல் படித்தரம், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு கிராமத்தவர்கள் ஈமானுள்ளவர்களாக அல்லாஹ்வுடன் அவர்களுடைய தொடர்பை சீராக்கி பாவங்களை விட்டு அல்லாஹ்வை பயந்து தக்குவா உள்ளவர்களாக மாறுவார்களே ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மின சமாய் வல்லார், வானம் பூமியில் இருக்கும் பரக்கத்துடைய கதவுகளை திறந்து கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இரண்டாவது படித்தரம், எல்லாரும் பாவத்தை விடுகிறதாக இல்லை, அப்படி நிறுத்துறதும் எங்களுக்கு சிரமம். இரண்டாவது படித்தரம், ஒரு கூட்டமாவது வெளியில் இறங்குங்க, ஊரில் நடக்கும் பாவங்கள் எல்லாம் நிற்க வேண்டும் என்று கவலைப்படுங்க, பாவம் செய்கிறவர்களின் காலடிக்கு போங்க, பாவம் செய்பவர்களின் பாவத்தை ஞாபகம் செய்யுங்க. நீங்கள் செய்கின்ற முயற்சியினால் அல்லாஹ்வுடைய கோபம் அணைஞ்சிடும். இதையும் சூரா ஹூத் கூறுகிறது, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அநியாயங்கள் செய்ததன் காரணமாக அல்லாஹ் கிராமங்களை அழிக்கக்கூடியவனாக இல்லை. எப்ப அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் சீராக வேண்டும் என்று சீராக்க பணிகளில் ஈடுபட்டார், இஸ்லாஹ் செய்ய அதுவும் சாத்தியம் இல்லையா? மூன்றாவது ஒரு படித்தரத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஊருக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஊருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒன்றோ ஒரு நபி அந்த ஊரில் வாழணும், அதாபு வராது, அல்லது அந்த ஊருக்கு இஸ்திக்ஃபார் செய்பவர்கள் இருக்கணும். வமா கானல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்களுடன் இருந்தாலும் இருக்கும் நிலையிலும் அவர்கள் அதாபு செய்ய மாட்டோம், அந்த மக்கள் நடந்த பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும் நிலையிலும் அவர்களை நாங்கள் அதாபு செய்ய மாட்டோம். இந்த மூன்றில் ஒன்றுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய படித்தரங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கப்பால் எங்களுடைய நற்குணங்கள் அஹ்லாக்குகள் சீராகும். அஹ்லாக் என்பது அந்நிய மக்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் அவர்களுடைய நற்குணத்தை அவர்களது அன்பு நபியின் இல்வண்ட அந்த பிரகாசத்தில் அடைந்த நற்குணத்தை அந்நிய மக்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் வெளிப்படுத்த வேண்டிய காலம் இது. உணர்வுகளுக்கு அடிமையாகி அவர்களுடன் சண்டை பிடிப்பது, எதிர்ப்பது, அவர்களை
அவர்களுக்கு பதில் சொல்லுவது, அவர்களை எதிர்த்து எழுவது, அவர்களுக்கு எதிராக ஒளி நாடாக்களை பேசி வெளியிடுவது, இதுவல்ல அஹ்லாக்கை வெளிப்படுத்துகிறது. அஹ்லாக் நல்ல குணம் என்றால் அதுல ரெண்டு பகுதி இருக்கு, அதுல ஒன்றை செய்யறோம் மத்தத்தை விட்டுட்டோம். ஒன்று இருக்குதே அவர்களுக்கு உதவி உத்தாச செய்யறது, அந்நிய மக்களுடன் சிரித்து பேசுவதே, கொடுக்கல் வாங்கலிலே நேர்மையாக நடப்பதே, அவர்களுக்கு ஏதாவது விருந்துகள் வரும்போது விருந்துண்ண கொடுப்பதே, எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் ஷரியாவுடைய வரம்புக்குட்பட்டவாறு அவர்களையும் பங்கெடுக்க செய்வது, இது அஹ்லாக்கின் ஒரு பகுதி. அஹ்லாக் 100 பகுதி என்றால் அதிலே 40 தான் இது. இத மாஷால்லா நிறைய இடத்துல செய்யறாங்க, 60 வீதத்தை கைவிடுறோம். அடுத்த பகுதி இருக்குது, அவர்களால் வரக்கூடிய நோவினைகளை பொறுப்பது, இது அஹ்லாக். இது 100க்கு 100 இல்ல. ஏசிறார்களா, அந்த ஏச்சை காருக்கு எடுத்து பொறுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்கள். அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் அஹ்லாக் உள்ளவர் என்று இந்த நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தான், ஷஹாதத் சொன்னான், மகத்தான நற்குணம் உள்ளவர் நீங்கள் என்று அல்லாஹ் சாக்கி சொன்னான் என்றால், அல்லாஹ் நச்சாட்சி பத்திரம் கொடுத்தான் என்றால், அந்த அஹ்லாக் என்ன, எதிரிகளின் தீங்குகளின் போது பொறுமையாக இருப்பது. விசேஷமாக மக்காவுடைய காலம் சிறுபான்மையாக இருக்கிற காலம், கொடுத்த எல்லா நெருக்கடிகளின் போதும் கண்ணீருடனும் அழுகையுடனும் இரத்தத்துடனும் பொறுத்து கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுதான் அந்த மக்களுடைய உள்ளங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்கு காரணமானது. இந்த உண்மையை நாம் மறந்துவிடுவோம். குர்ஆன் சொல்லுகிறது, மூமின்களே, முஷ்ரிக்குகளிடமிருந்து இஸ்லாத்துக்கு வெளியிலே இருப்பவர்களிடமிருந்து மனம் நோகும் வார்த்தைகளை கேட்டே ஆகுவீர்கள், தவிர்க்க முடியாது. உங்களுடைய அல்லாஹுக்கு ஏசுவான், ரசூலுக்கு ஏசுவான், தீனுக்கு ஏசுவான், குர்ஆன குறை சொல்லுவான். குர்ஆன் சொல்லுது, ولا تسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا اذًا كثيرا. வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் யூதர்களிடமிருந்தும் சிலை வணக்கம் செய்யும் முஷ்ரிக்குகள், சிலைகளை வைத்து வணங்கும் முஷ்ரிக்குகள் அவர்களிடமிருந்தும் அதன் கசீரோ அதிகமாக நோவினை தரும் வார்த்தைகளை கேட்டே ஆகுவீர்கள். அப்போ எடுக்கிற பரிகாரம் என்ன, வாழ தூக்குறதல்ல, பேப்பர்ல அரிக்க விடுகிறதல்ல, சண்டை பிடிக்கிறதல்ல, பாதையில் ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்குறதல்ல. ரப்பு சொல்லுகிறான், இன் தஸ்பிரு வதத்தகு, கொஞ்சம் பொறுங்க, அவங்கள ஏற்றி ஒன்றையும் செய்யாது. ஒரு காற்று தான் ஏற்றி பொறுங்கள், அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க ரப்புக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க பார்த்து, அப்படி மாற்றங்கள் பாவங்கள் நடந்திருந்தால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹுடன் தொடர்பு சீராக்குங்க, கடைசியில் நீங்க தான் வெற்றி எடுப்பீங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மக்காவுடைய வாழ்க்கை இதற்கு மிகப்பெரிய முன்மாதிரி. ஒரு ரிவாயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்கின் மிக அழகான ஒரு முன்மாதிரி. முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறான், காபத்துல்லாவில குறைசிகளின் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, அவர்கள் எல்லோரும் யாரும் இல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவர்கள் அவர்களுடைய சிலைகளின் பெயரை சொல்லுகிறார்கள், ஆறு சிலைகளின் பெயரை முன்னிறுத்தி நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம். இப்பொழுது இந்த மஸ்ஜிதுக்குள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் நாம் எல்லோரும் சேர்ந்து உரையடியாக அடித்து அவரை கொலை செஞ்சிருவோம். எவ்வளவு பயங்கரமான முடிவுன்னு பாருங்க.
இத சிறுமியாக இருந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கொண்டிருந்து வாப்பாட்ட போய் சொல்றாங்க, யாரும் இல்ல உங்களை யாரும் கொலை செஞ்சா அந்த கொலைக்கு பழி எடுக்க வேண்டிய உங்களோட ரத்த உறவுகளே உங்களை கொல்ல தீர்மானிச்சிருக்கிறாங்க, கவனமா போங்க வாப்பா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்ய தண்ணி கொண்டு வர சொன்னார்கள், வுது செய்தார்கள். ஒரு கூட்டமே காபாவு கிட்ட உயிரை பறிக்க பார்த்திருக்கிறது, யாருக்கும் அந்த இடத்துக்கு போக தைரியம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்கு போறார்கள், தட்டம் தனியாக அல்லாஹ்வுடைய ரசூலின் வீரம் தைரியம், அவர்கள் நபி அல்லாஹ்வுடைய உதவியுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் கண்டவுடன் கொல்லுவோம் என்று தீர்மானித்தவர்கள் அவர்களை பார்க்க கூட முடியாமல் அதோ வருகிறார் என்று மட்டும் சொன்னார்கள், யாரும் அவரை ஏறிட்டு பார்க்க கூட தைரியம் வரல. உள்ளே போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மண் பிடியை எடுத்தார்கள், ஷாஹத்தில் வுஜூ என்று சொல்லி அந்த மண்ணை வீசிவிட்டு அவர்கள் அங்கே தொழுது விட்டு வெளியேறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த மண்பிடி யாருடைய உடலில் எல்லாம் போய் விழுந்ததோ அவர்கள் அனைவர்களும் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டு பால் கிணத்தில் இழுத்து வீசப்பட்ட காட்சியை நாம் பார்த்தோம். பொறுமை, எங்களுடைய பொறுமை, நாங்கள் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடன் நேர் சீரான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதனால் துஆ மூலம், நோன்பி மூலம், இஸ்திக்ஃபார் மூலம் நோவினை செய்ய செய்ய பொறுக்கிறோம், அல்லாஹ்வை நெருங்குகிறோம், நோன்பு வைக்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோமா? ஒன்றோ ஹிதாயத் உள்ளவர்கள் அவசரமாக தீனுக்குள் வருவார்கள், ஹிதாயத் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தகுந்த பாடத்தை கொடுத்துருவான். எங்களுக்குள்ள ஒரே வேளை பொறுமையுடன் அல்லாஹ்வை நெருங்குகிறேன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை தீனை சரிவர விளங்கி அதன் பிரகாரம் நடந்து கொள்ள எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்திலும் வாழும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உம்மத்தும் முஸ்லிமாவையும் நீ மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்குவாயாக. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது இறக்கப்படுவாயாக. அவர்களே ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. ஈமான் சாலிஹான் அமருடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எந்தெந்த இடங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்களோ, கொலை செய்யப்படுகிறார்களோ, யுத்த சூழலில் வாழுகிறார்களோ, அகதிகளாக வாழுகிறார்களோ, சிறை கைதிகளாக வாழுகிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் உனது மேலான உதவியையும் துனியா ஆஹிராவுடைய மேலான பாக்கியங்களையும் கொடுத்தருள்வாயா. எல்லா சோதனைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் அவர்களை நீ பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே முஸ்லிம்களின் இருப்பை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளையும் தவிடுபடியாக்குவாயாக. அந்நிய மக்களுக்கும் இந்த தீனுடைய பெருமதியை உணர்த்துவாயாக. அவர்களில் நல்லவர்கள் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. இந்த தீனுக்குள் வரும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாருக்கெல்லாம் ஹிதாயத்து முடிவில்லையோ அவர்களுடைய ஷர்ர்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்தும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லீம்களை ஒன்றுபடுத்துவாயாக, ஒற்றுமைப்படுத்துவாயாக. இந்த நாட்டிலே வாழும் சிறுபான்மையாக வாழும் மக்கள் பல கூறுகளாக பிரிந்து வாழாமல் உண்மையின் மீது ஒன்றுபட எங்கள் அனைவர்களுக்கும் நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஆமீன். வாஅஸ்ர தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.